Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
नॉलेज दे रहे हैं. तुम जैसे मास्टर ज्ञानी शिव और ईश्वर के बच्चे बने हो और बाप से तुम ज्ञान ले रहे हो, तो तुमको कहा जाएंगे मास्टर ज्ञानी शिव यानी ईश्वर के बच्चे. उन्हें ज्ञान किसने दिया? ज्ञान सागर ने दिया. तो बच्चे बराबर हो ना, कहलाते तो हो ना. हम ईश्वर जो ज्ञान देने वाला है उनके बच्चे हैं.
10/10/2016 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். இனிய குழந்தைகளே, எல்லையற்ற தந்தை, குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் தன்னுடன் அழைத்து செல்வதற்கு வந்துள்ளார். ஆகவே இப்பொழுது தந்தைக்கு உரியவராகி அவரது ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். இனிய குழந்தைகளே, எல்லையற்ற தந்தை, குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் தன்னுடன் அழைத்து செல்வதற்கு வந்துள்ளார். ஆகவே இப்பொழுது தந்தைக்கு உரியவராகி அவரது ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். தந்தை தனது குழந்தைகளின் பாக்கியத்தை மேன்மையானதாக ஆக்குவதற்கு கொடுக்கும் மேன்மையான வழிகாட்டல்கள் எவை? தந்தை தனது குழந்தைகளின் பாக்கியத்தை மேன்மையானதாக ஆக்குவதற்கு கொடுக்கும் மேன்மையான வழிகாட்டல்கள் எவை? இனிய குழந்தைகளே, மரணம் வரும் முன்னரும் நினைவில் நிலைத்திருப்பதற்கு இயன்றளவு முயற்சி செய்யுங்கள். இதனூடாகவே நீங்கள் ஒரு வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். எனது குழந்தைகளாகிய பின்னர் தவறுதலாக வேணும் எந்த பாவ செயலையும் செய்யாதீர்கள். மாயையின் புயல்கள் எத்தனை வந்தாலும் ஒரு பொழுதும் தூய்மையற்றவர்கள் ஆகாதீர்கள். ஓம் சாந்தி. கடவுள் சிவன் பேசுகிறார். கடவுள் சிவன் பேசுகிறார். சிவபாபாவை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் சங்கம யுகத்தவர்களும் சிவபாபாவின் முன்னிலையில் நேரடியாக அமர்ந்திருப்பவர்களும் ஆவீர்கள். கலியுகத்து அம்மக்கள் சென்று சிவபாபாவின் உயிரற்ற ஆலயங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த வேறுபாட்டை புரிந்து கொள்கிறீர்கள். அப்படித்தானே? குறைந்தபட்சம் சிறிதளவு வேணும். உங்கள் புத்தியின் பூட்டை திறவுங்கள். நீங்கள் உயிருள்ள சிவபாபாவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். பாபா உங்களுடன் நேருக்கு நேர் பேசுகிறார். சிவபாபா பிரம்மாவின் ஊடாக உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஆனால் மறுபுறம் மனிதர்கள் சிவபாபாவை பூஜிக்கிறார்கள். அவர்கள் அவரை தேடி அமரநாத்துக்கு காசிக்கும் செல்கிறார்கள். நீங்கள் பரமாத்மாவாகிய பரமத்தந்தை என அழைக்கின்ற ஒரே ஒரு சிவபாபாவுடன் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் மறந்து விடுகிறீர்கள்? அவர் அதிகளவு புகழப்படுகின்றார். நீங்கள் அவரை அழைக்கிறீர்கள், பாபா பாபா. நீங்கள் சிவபாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றி உலக அதிபதிகளாகுகின்ற உங்கள் ஆஸ்தியை கோருகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அம்மக்கள் தொடர்ந்தும் ஆலயங்களுக்கும் யாத்திரை தலங்களுக்கும் சென்று தடுமாறுகிறார்கள். ஆனால் நீங்களோ உங்கள் ஆஸ்தியை கோருகிறீர்கள். எந்தளவு வேறுபாடு உள்ளதென பாருங்கள். உங்களுடன் ஒப்பிடுகையில் அவர்கள் முழுமையான மூடர்கள் ஆவார்கள். சிவபாபா கூறுகிறார், நான் உங்கள் கீழ்படிவான சேவகன். நான் உங்களுக்கு ஓர் ஆஸ்தியை கொடுப்பதற்கே வந்துள்ளேன். அவர்கள் தொடர்ந்தும் தந்தையாகிய கடவுளை கூவி அழைக்கிறார்கள். இங்கு நீங்கள் நேரடியாக தந்தையாகிய கடவுளின் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் இங்கு இருக்கும் பொழுது இது உங்கள் புத்தியில் உள்ளது. அவ்வாறாயின் நீங்கள் வீட்டிற்கு சென்றதும் ஏன் அதை மறந்து விடுகிறீர்கள்? நான் உங்களை செவிமடுக்கிறேன். எவ்வாறாயினும் நீங்கள் வீட்டிற்கு சென்றதும் இதனை மறந்து விடுகிறீர்கள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். சிவபாபாவின் குழந்தைகளாகிய பின்னரும் நீங்கள் பூஜிப்பவர்களில் இருந்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வெளியே சென்றதும் பூஜிப்பவர்கள் ஆகுகிறீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் சிவபாபாவின் உயிரற்ற ஆலயங்களுக்கு செல்கிறீர்கள். இங்கு தந்தை விளங்கப்படுத்துகிறார், குழந்தைகளே, ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் மாத்திரமே நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகுவீர்கள். தூய்மையே பிரதான விடயமாகும். அவர்கள் உயிரற்ற விக்கிரகங்களிடம் செல்வதுடன் தங்களை காசியில் அர்ப்பணிக்கிறார்கள். இங்கு நீங்கள் உயிர் வாழும் ரூபத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இங்கு உங்களை காசியில் அர்ப்பணிக்கின்ற கேள்வியே கிடையாது. இங்கு மரணித்து வாழ்வதற்குரிய ஒரு விடயமாகும். இங்கு மரணித்து வாழ்வதற்குரிய ஒரு விடயமாகும். தந்தை கூறுகிறார், ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் இங்கிருந்து வெளியே சென்றதும் தந்தையை மறந்து விடுகிறீர்கள். சிலர் ஒரு பொழுதும் பாபாவுக்கு ஒரு கடிதத்தை ஏனும் எழுதுவதில்லை. ஏனையோர் தந்தையை கண்டிராத போதிலும் தொடர்ந்தும் பாபாவுக்கு துணிச்சலுடன் கடிதங்களை எழுதுகின்றனர். ஆனால் அவரை நேரடியாக சந்தித்தவர்களோ அவரை முழுமையாகவே மறந்து விடுகிறார்கள். நீங்கள் உங்களை சிவபாபாவிடம் அர்ப்பணிக்க வேண்டும். சிவபாபாவை சந்திப்பதற்காக பக்தி மார்க்கத்து மக்கள் தங்களை காசியில் அர்ப்பணிக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் அவரை சந்திக்க முடியவில்லை. இங்கு தந்தை உயிருள்ள ரூபத்தில் வந்து கூறுகிறார், குழந்தைகளே எனக்கு உரியவர்கள் ஆகுங்கள், நான் உங்களை மீண்டும் என்னுடன் அழைத்து செல்வதற்கு வந்துள்ளேன். தூய்மையாகாது உங்களால் அங்கு செல்ல முடியாது. நான் உங்களை தூய்மையாக்குவதற்கு வர வேண்டும். அனைவருக்கும் சத்கதியை அருள்பவராகிய தந்தை உங்களுடன் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு கீதையின் கடவுள் கற்பித்த ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரை கடவுள் என அழைக்கிறார்கள். சிவபாபாவை கீதையின் கடவுள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எழுதுகிறீர்கள், பிரம்மா மேற்பார்த்து சிவபாபா, தந்தை உங்கள் முன்னிலையில் நேரடியாக அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அப்பொழுதும் நீங்கள் போதை ஊட்டப்பட்டதாக உணர்வதில்லை. ஓஹோ, சிவபாபா தனது மடியில் எங்களை வைத்துள்ளார். அவர் எங்களை தத்தெடுத்துள்ளார். எவ்வாறாயினும் இங்கு அவர் அனைவரையும் வைத்திருக்க மாட்டார். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உள்ளதால் எவ்வாறு அவர்கள் அனைவரையும் வைத்திருக்க முடியும்? தந்தை கூறுகிறார், நீங்கள் மீண்டும் வாழ்ந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் எல்லையற்ற தந்தையாகிய அனைவரிலும் இனிமையிலும் இனிமையான ஒரே ஒருவரின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், குழந்தைகளே, காமச் சிதையில் அமர்ந்ததனால் எரிந்து மரணித்து விடுகிறீர்கள். இப்பொழுது ஞான சிதையில் அமர்ந்து தேவர்கள் ஆகுங்கள். மக்கள் தேவர்களை வழிபடுகிறார்கள், ஆனால் அவர்கள் இதனையும் புரிந்து கொள்வதில்லை. இது நாடகத்தின் நியதி என கூறுகிறது. நீங்கள் உயிருள்ள சிவபாபாவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள். சிவபாபா பிரம்மாவின் ஊடாக விஷ்ணு தாமத்தை ஸ்தாபித்தார் என்பது நினைவு கூறப்படுகிறது. தந்தை விளங்கப்படுத்துகிறார், குழந்தைகளே, பாவ செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். சரீர உணர்வுடையவர்கள் ஆகாதீர்கள். நடந்து உலாவித் திரியும் பொழுதும் நீங்கள் அரை கல்பமாக நினைவு செய்த ஒரே ஒருவராகிய உங்கள் மனவாளனை நினைவு செய்ய வேண்டும். இப்பொழுது அவர் உங்களுக்கான சேவையில் உள்ளார். அவரே ஆன்மீக சமூக சேவையாளர். அவர் உங்களுக்கு ஆன்மீக சேவையை கற்பிக்கின்றார். சமூக சேவையாளர்களின் தலைவர்கள் உள்ளார்கள். அவர்கள் ஆன்மீகமானவர், ஆனால் ஏனையோர் மனித சமுதாயத்திற்கான பௌதீக சேவையை செய்பவர்கள். இப்பொழுது அவர்கள் அனைவரும் பசு வதையை நிறுத்த வேண்டும் என வேண்டுகிறார்கள். ஒருவர் மீது ஒருவர் காம வாளை பயன்படுத்துவதே அனைத்திலும் பெரிய வதை என உங்களால் எழுத முடியும். அனைத்திற்கு முதலில் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள். இதனை எட்டே கடவுள் கூறியுள்ளார், காமமே கொடிய எதிரி. அதன் ஆரம்பத்திலிருந்து மத்தியின் ஊடாக இறுதி வரைக்கும் அது உங்களுக்கு துன்பத்தையே விளைவிக்கின்றது. நீங்கள் கீதையின் கடவுளை மறந்துவிட்டீர்கள். உண்மையிலேயே பாபா வியப்படைகிறார். அமரத்துவ கதையை அமரநாத்தில் கூறியதாக நீங்கள் நம்பியதால் நீங்கள் முதலில் அமரநாத்தில் மலைகளில் அலைந்து திரிந்தீர்கள். ஒரு பார்வதிக்கு மாத்திரம் கதையை கூறுவதனால் என்ன நிகழும்? தந்தை விளங்கப்படுத்துகிறார், நீங்கள் அனைவரும் பார்வதிகள். அவர் உங்கள் அனைவருக்குமே அமரத்துவ கதையை கூறுகிறார். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, 84 பிறவிகளை எடுக்கும் பொழுது நீங்கள் மரண பூமிக்குள் வந்தீர்கள். அச்சா, லக்ஷ்மியும் நாராயணனும் எங்கே சென்றார்கள்? அவர்கள் திரும்பி சென்றார்களா, அல்லது அவர்கள் ஒளியினுள் இறந்தர கலந்தார்களா? சூரிய வம்சத்து அரசர் அரசி பிரஜைகள் அனைவரும் எங்கே சென்றார்கள்? 84 புறவிகளை எடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் சத்தோ பிரதானில் இருந்து தமோ பிரதான் ஆகி இருக்க வேண்டும். சிவபாபா இங்கமர்ந்திருந்து உங்களுக்கு பிரம்மாவினூடாக விளங்கப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? குழந்தைகளே, இப்பொழுது நான் உங்கள் பாக்கியத்தை உருவாக்குவதற்கு வந்துள்ளேன். ஆகவே நீங்கள் ஏன் உங்கள் பாக்கியத்தை அழித்து விடுகிறீர்கள்? குறைந்தபட்சம் சிறிதளவேனும் புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குவதற்கு வந்துள்ளேன். நீங்கள் என்னுடைய வழிகாட்டுதலை பின்பற்ற மாட்டீர்களா? நீங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்றதும் நீங்கள் ஏன் என்னை நினைவு செய்ய மறந்து விடுகிறீர்கள்? தந்தை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்துகிறார். குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்திற்கு உரியவர்கள், ஆனால் அம்மக்களோ கலியுகத்திற்கு உரியவர்கள். நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகிறீர்கள், ஆனால் அவர்களோ பூஜிப்பவர்களாவார்கள். இப்பொழுது உங்கள் அலைந்து திரிதல் ஒரு முடிவிற்கு வருகிறது. அம்மக்கள் உங்களை நாஸ்திகர்களாக கருதினாலும் அவர்களே நாஸ்திகர்கள் என நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் பக்தி செய்வதில்லை என்பதால் நீங்களே நாஸ்திகர்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் தந்தையை அறியார்கள் என்பதனால் அவர்களே நாஸ்திகர்கள் என நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் தந்தையை அறிவீர்கள் என்பதனால் நீங்கள் அவரிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை கூறுகிறீர்கள் என்பதாலும் நீங்களே ஆஸ்திகர்கள் என நீங்கள் கூறுகிறீர்கள். அவர்கள் இதனை அறியாததால் அவர்கள் தொடர்ந்தும் தடுமாறி திரிகிறார்கள். மக்கள் பலரும் கும்பமேளாவுக்கு சென்று தான தர்மம் செய்கிறார்கள். இப்பொழுது தந்தை கூறுகிறார், அவ்விடங்கள் அனைத்தையும் நிறுத்திவிடுங்கள். நீங்கள் ஞானக்கடலை கண்டு விட்டதனால் நீங்கள் வேறு எங்கு செல்வீர்கள்? இவை ஞான நதிகளாகும். ஞானத்தில் நீராடுவதற்காக அவர்கள் உங்களை ஞான கடலிடம் அழைத்து வருகிறார்கள். பல நல்ல குழந்தைகள் தந்தையிடம் வந்து பின்னர் வீடு திரும்பியதும் மீண்டும் அழுக்காகுகின்றார்கள். சிலர் தந்தையின் வழிகாட்டலை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் வினவுகிறார்கள், பாபா, நான் எவ்வாறு எனது அழியக்கூடிய செல்வத்தை ஒரு தகுதி வாய்ந்த வழியில் பயன்படுத்த முடியும்? அப்பொழுது அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது, நீங்கள் எந்தளவிற்கு ஒரு மூழ்கும் படகை கரையேற்றுகிறீர்களோ அந்தளவிற்கு நல்லதாகும். அதனை பாரதத்துக்கு சேவை செய்ய பயன்படுத்துங்கள். அதனை ஒரு தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். ஒரு நிலையத்தை திறவுங்கள். இப்படங்களில் பல தொடர்ந்தும் உருவாக்கப்படும். பாபா, உங்களுக்கு தேவையேப்படும் பொழுதெல்லாம் என்னை நினைவு செய்யுங்கள் என கூறுகின்ற அத்தகைய குழந்தைகள் பாபாவிடம் உள்ளார்கள். நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். யக்ஞத்திற்காக சிறந்த பணிகளை மேற்கொள்ள எவரேனும் தேவைப்படி அப்பொழுது என்னை அழையுங்கள். பாபா கூறுகிறார், நான் எவரையும் நினைவு செய்ய மாட்டேன். உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செய்து கொள்ளலாம். நான் அருள்பவர். நான் பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு வந்துள்ளேன். நீங்களும் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். நீங்கள் செய்வதற்கேற்பவே நீங்கள் பெறுவீர்கள். எவ்வாறாயினும் உங்கள் தலை மீதுள்ள பல பிறவிகளின் பாவ சுமை அகற்றப்பட வேண்டும். இல்லாவிடின் அதற்காக அதிகளவு தண்டனை இருக்கும். நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வீர்கள், ஆனால் நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்தால் உங்களால் ஓர் அந்தஸ்தை கோர முடியாதிருக்கும். கடவுள் தனது பொக்கிஷ களஞ்சியத்தை சதா நிரப்பி வழிய செய்தார் என்பது நினைவு கூறப்படுகிறது. அவர் இதனை பற்றியும் கவலைப்படுவதில்லை. பாபா கூறுகின்றார், பொக்கிஷ களஞ்சியம் தானாகவே நிறைந்திருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். இதிலேயே உங்களுக்கு நன்மை உள்ளது. இதில் இழப்பு உள்ளதென ஒரு பொழுதும் எண்ண வேண்டாம். உதாரணமாக நீங்கள் டெல்லிக்கு பிரயாணம் செய்கையில் வழியில் உங்கள் காலை முறித்துக் கொண்டால் அதிலும் நன்மை உள்ளதென கருதுங்கள். குறைந்தபட்சம் ஆத்மா முறியவில்லை, கால் முறிந்துள்ளது, ஆனால் அது பரவாயில்லை. நான் ஆத்மாக்களாகிய உங்களுடன் பேசுகிறேன். தந்தை விளங்கப்படுத்துகிறார், இது ராவண ராஜ்யம், இதனாலேயே அவர்கள் ராவணனின் கொடும் பாவியை எரிக்கிறார்கள். நாங்கள் என்னவாக இருந்தோம்? நாங்கள் முன்னர் இருந்ததில் இருந்து பாபா இப்பொழுது எங்களை என்னவாக ஆக்கியுள்ளார்? உலகின் நிலையை பாருங்கள். இப்பொழுது தந்தை உங்களை சொர்க்க அதிபதிகளாக்குகிறார். ஆகவே நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். நீங்கள் எப்பாவ செயலை செய்யக்கூடாது. வீட்டில் வாழும் பொழுது தூய்மை ஆகுங்கள். தொடர்ந்தும் சத்திய நாராயணனின் கதையை செவிமடுங்கள். அது அத்தகைய நீண்டதொரு கதை. நீங்கள் கடல் முழுவதையும் மையாக்கினாலும் ஞானத்துக்கு முடிவு இல்லை. ஆகவே நீங்கள் தந்தையின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். கடவுளின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை கோருகிறீர்கள் என்பதையும், நீங்கள் மனிதர்கள் இருந்து தேவர்கள் ஆகுகிறீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். மரணம் உங்கள் முன்னிலையில் உள்ளது. சிலருக்கு திடீரென இதய வடுவல் ஏற்படுகிறது. ஏனையோர் விபத்தில் மரணிக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் மரணிப்பதற்கு முன்னர் அதிகளவு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்து உங்கள் வருமானத்தை சம்பாதியுங்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தைக்கு உரியவராகிய பின்னர் பாவம் செய்தால் அந்த ஒரு பாவத்திற்காக 100 மடங்கு தண்டனையை பெறுவீர்கள். பின்னர் மக்கள் என்ன கூறுவார்கள் என நீங்கள் வெட்கப்படுவீர்கள். சிவபாபா கூறுகிறார், தர்மராஜ் மிக கடுமையான தண்டனையை உங்களுக்கு கொடுக்குமாறு நான் செய்கிறேன். அந்நேரத்தில் இவர் என்னுடைய குழந்தை என அவர் கூற மாட்டார். பல கண்டிப்பான சட்டங்கள் உள்ளன. ஒரு நீதிபதியின் குழந்தை ஒரு குற்றத்தை செய்தால் அவரால் எதுவும் செய்ய முடியாது. குழந்தை தண்டனையை அனுபவம் செய்யவே வேண்டும். தந்தை உங்களுக்கு தினமும் விளங்கப்படுத்துகிறார், குழந்தைகளே, என்றுமே பாவகரமான எதனையும் செய்யாதீர்கள். விகாரமே மிகப்பெரிய பாவமாகும். பல புயல்கள் வரும், வெளியே பல தீய செயற்பாடுகள் உள்ளன. இது ஒரு விலை மாதர் இல்லமாகும். உதாரணமாக நீங்கள் ஒரு முக்கியஸ்தருக்கு விளங்கப்படுத்தி அவர் ஒரு மாணவர் ஆகினார், அவர் மீது பிரம்மகுமாரிகள் மந்திரம் செய்துள்ளார்கள் என ஏனையோர் கூறுவார்கள். இங்கே மகத்துவமானவர்கள் வந்து எழுதுகிறார்கள். உண்மையிலேயே நீங்கள் உண்மையை கூறுகிறீர்கள். உண்மையில் கீதையின் கடவுள் சிவனே அன்றி ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. எவ்வாறாயினும் அவர்கள் வீடு திரும்பிய உடனேயே அனைத்தும் முடிவடைகிறது. அதிகளவு முயற்சி செய்யப்பட வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னை மறந்து விடாதீர்கள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். தந்தையின் நினைவு பாதரசம் போன்றதாகும். நீங்கள் விரைவில் அவரை மறந்து விடுகிறீர்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் வீட்டில் வாழலாம், ஆனால் தூய்மையாக இருங்கள். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தந்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அதிகளவு அன்புடன் கூறுகிறார், இப்பொழுது என்னுடைய குழந்தைகளாகிய பின்னர் எப்பாவ செயலையும் செய்யாதீர்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையை அறிவீர்கள் இல்லையா? உங்கள் புத்தியில் உலக சக்கரத்தின் ரகசியங்களும் உள்ளன. கல்விமான்களும் பண்டிதர்களும் அதிபதிகளும் தங்களை சிவன் என அழைப்பதுடன் தங்களை பூஜிக்குமாறு செய்கிறார்கள். பொதுவாக சன்னியாசிகள் சென்று ஹரித்வாரில் வசிக்கிறார்கள். நாள் முழுவதும் அவர்கள் தொடர்ந்தும் ஜெபிக்கிறார்கள். காசியில் சிவனே கங்கையை கொண்டு வந்த உலகின் பிரபுவாவார். தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துகிறார். அவரே அமரத்துவ ரூபம் என்பது நினைவு கூறப்படுகிறது. அது ஒரு சிம்மாசனம் அல்ல, அதுவே அமரத்துவ சிம்மாசனமாகும். அது உங்கள் ரதம் என்பதை போன்று இந்த இரதமே அமரத்துவ ரூபமாகிய தந்தையின் சிம்மாசனமாகும். பாபா கூறுகிறார், நானும் இந்த ரதத்தை பெற்றுள்ளேன். நெற்றியில் ஒரு புறம் சிஷ்யரும் மறுபுறம் குருவும் இருக்கிறார்கள். நான் நிச்சயமாக வந்து அவருக்கு அடுத்ததாக அமருகிறேன். நானும் ஒரு புள்ளி ஆவேன். நான் அந்த அளவு பெரியவன் அல்ல. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய உண்மையான உயிருள்ள நினைவு யாத்திரையாகும். பாப்பும் தாதாவும் இணைந்துள்ளார்கள். பாப்பும் தாதாவும் என்பதன் அர்த்தத்தை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. தந்திகளில் அவர் கையொப்பமிடுகிறார், பாப் தாதா. எவராலும் இதனை புரிந்து கொள்ள முடியாது. சிவபாபா உங்கள் பாபாவும் பிரஜாபிதா பிரம்மா உங்கள் தாதாவும் என்பதனால் அவர்கள் ஒன்றிணைந்து பாப் தாதா ஆவார்கள். தந்தை கூறுகிறார், இப்பொழுது நான் இவரின் ஊடாக உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியை கொடுப்பதற்கு வந்துள்ளேன். சிவபாபா உங்களுக்கு உரியவர், பிரஜாபிதா பிரம்மாவும் அனைவரினதும் தந்தையாவார். நீங்கள் சிவபாபாவிடம் இருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். ஆகவே அவர் இவ்விதமாக கையொப்பமிடுவார் இல்லையா? நாங்கள் பாப் தாதா என அழைக்கிறோம். சிவபாபா கூறுகிறார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இருப்பினும் இது உங்கள் புத்தியில் இருப்பதில்லை. கண்காட்சிகளுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவர்களுள் 8 முதல் 10 பேர் வரையில் மேலும் புரிந்து கொள்வதற்கு வரலாம். படிப்படியாக அவர்களுக்குள் ஓரிருவர் மாத்திரமே நிலைத்திருக்க கூடும். பல மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினர் என்பது நினைவு கூறப்படுகிறது. ஆகவே நீங்கள் பல்வேறு கண்காட்சிகளை நடத்த வேண்டும். அதனால் பல மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினர் வெளிப்பட முடியும். சிலர் 4 முதல் 5 வருடங்கள் வரை வந்த பின்னர் மறைந்து விடுகிறார்கள். அவர்கள் தந்தையை விட்டு விலகி விடுகிறார்கள். அச்சா
சித்தாரம்மா,
இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ காணாமல் போய் இப்போது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம், முதலாவது, சிவபாபாவிடம் உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். அதாவது மரணித்து வாழ்ந்து ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். இரண்டாவது, நீங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் ஆகியுள்ளதனால் எப்பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். தூய்மையாகி உங்களுக்கு நன்மை அழியுங்கள். ஆசீர்வாதம், நினைவின் அடிப்படையில் மாயையின் குப்பைக்கு அப்பால் இருப்பதன் மூலம் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பீர்களாக. நினைவின் அடிப்படையில் மாயையின் குப்பைக்கு அப்பால் இருப்பதன் மூலம் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பீர்களாக. உங்கள் முன் என்ன சூழ்நிலை வந்தாலும் தந்தையிடம் விட்டுவிடுங்கள். உங்கள் முன் என்ன சூழ்நிலை வந்தாலும் தந்தையிடம் விட்டுவிடுங்கள். பாபா என இதயபூர்வமாக கூறுங்கள். சூழ்நிலை முடிவடைந்துவிடும். பாபா எனும் வார்த்தையை இதயபூர்வமாக கூறுவது ஒரு மந்திரமாகும், ஒரு மந்திரமாகும். அனைத்திற்கும் முதலில் மாயை உங்களை தந்தையை மறக்க செய்கிறார். எனவே நீங்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களை ஒரு தாமரை மலர் போன்று அனுபவம் செய்வீர்கள். நினைவின் அடிப்படையில் நீங்கள் சதா மாயையின் பிரச்சனைகளின் குப்பைக்கு அப்பால் இருப்பீர்கள். உங்களுக்கு எந்தவித குழப்பமும் இருக்காது. நீங்கள் சதா ஒரு மனோநிலையை கொண்டிருக்கும், அதாவது முகமலர்ச்சியாக இருப்பீர்கள். ஸ்லோகன். தூய்மையின் தாரணையையும் தர்மத்தையும் தங்கள் வாழ்க்கையில் நடைமுறை ரீதியாக இடுபவர்களே மகாத்மாக்களாவார்கள். தூய்மையின் தாரணையையும் தர்மத்தையும் தங்கள் வாழ்க்கையில் நடைமுறை ரீதியாக இடுபவர்களே மகாத்மாக்களாவார்கள். ஓ